வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
காலை நேரம் பரபரப்பா எல்லா வாகனங்களும் அலுவலகங்களை நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு இளைஞனும் அவனோட கார்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கான். கார்ல ஓடிட்டு இருந்த ரேடியோல அன்றைய தினத்தை பத்தி சில தகவல்கள் சொன்னதுமே ஏதோ ஞாபகம் வந்தவன் போல அவசர அவசரமா ஒரு பெரிய பூக்கடையை தேடி அங்கே அவனோட வண்டியை கொண்டு போய் நிறுத்துறான். உள்ளே போய் ஒரு பூங்கொத்தையும் சின்ன பரிசையும் தேர்ந்தெடுத்துக்கிறான். கூடவே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மான்னு ஒரு அட்டையில் எழுதி அது போய் சேர வேண்டிய முகவரியையும் எழுதி அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வர்றான். ரேடியோவில் தேதி சொன்ன பிறகு தான் இன்றைக்கி அவனோட அம்மா பிறந்தநாள் அப்படிங்கிறது அவனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே பக்கத்து நகரத்தில் இருக்கிற தன்னோட அம்மாவுக்கு இந்த பரிசும் பூங்கொத்தும் இன்றைக்கே போய் சேரும்படி ஒரு கடையில் ஆர்டர் கொடுத்துட்டு வர்றான். அப்போது அந்த கடைக்கு வெளியே ஒரு 6-7 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டு தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்கா. ஏதோ உதவி கேட்க தயங்குறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த இளைஞன் அவகிட்ட ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்கிறா, என் அம்மாவுக்காக பூக்கள் வாங்க நான் வந்தேன். 50 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. இன்னொரு 50 ரூபா இருந்தால் என் அம்மாவுக்கு விருப்பமான பூக்களை நான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த இளைஞனும் அந்த 50 ரூபாயை கொடுத்துட்றான். அதை பயன்படுத்தி அந்த சின்ன பொண்ணு பூக்களை வாங்கிக்கிட்டு இளைஞனுக்கு நன்றி சொல்கிறான். அவனும் அவனோட காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கொஞ்ச தூரம் போனதுமே அதே சிறுமியை வேறொரு இடத்துல பார்க்குறான். காரை நிறுத்திட்டு அவள் என்ன செய்கிறா அப்படிங்கிறத கவனிக்கிறான். அப்போது அந்த சின்ன பொண்ணு அவள் கையில் வச்சிருந்த பூக்களை அவளோட அம்மாவோட கல்லறையில் கொண்டு போய் வைக்கிறாள். அதை பார்த்ததுமே அந்த இளைஞனோட மனசு ரொம்பவே பாதிக்குது. நாம் இங்கே இருக்கக்கூடியதே கொஞ்ச காலம். இந்த குறுகிய காலத்தில் கூட நம்ம நேசிக்கிறவங்களுக்காக நேரம் ஒதுக்கவோ அவங்க கூட சரியாக பேசவோ நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. இருக்கும்போது கண்டுக்காமல் விட்டுட்டு இல்லாத போது வருத்தப்பட்டோம் அழுதும் என்ன பயன்? நம்ம செஞ்சிட்ருக்கிறது தப்போ அப்படின்னு அவனுக்கு தோணுது. உடனே அந்த பூக்கடைக்கு போய் ஆர்டர் செஞ்சிருந்த அந்த பூக்களையும் பரிசையும் அவனே கொண்டு போய் கொடுத்துறதா சொல்லி வாங்கிக்கிட்டு அவன் அம்மா இருந்த நகரத்தை நோக்கி வண்டியை ஓட்டுறான். இந்த பூமியில் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்மளை சுற்றி மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய உறவு தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியானதாக நகருமா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளோடவே நகருமா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அது அப்பா அம்மா மகன் கணவன் மனைவி நண்பன் அக்கான்னு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதுக்குன்னு சில உரிமைகள் கடமைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லா உறவுக்கும் அடிப்படை அன்பு. பிரச்சனை எப்போ அதிகமாகுதுன்னா, நான் ஒரு நல்ல மகனாவோ அக்காவாவோ தாயாவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடமைகளை நம்ம சரியாக செய்யணும்னு நினைக்கிறோம். எனக்கான உரிமைகள் எது, இதை நான் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் பல நேரங்களில் நம்மளோட கடமையும் உரிமையும் தான் முன்னிலைப்படுதே தவிர உறவுக்கு அடிப்படையான அன்பு இரண்டாம் இடத்துக்கு போயிடுது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற குழப்பம் நமக்குள்ளே எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நான் குடும்பத்துக்காக உங்களுக்காக தான் செய்கிறேன் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கூடவே பேச, அவங்களுக்கு நேரம் செலவிட, அவங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க இங்கே பலருக்கு நேரமே இல்லாத போயிடுதில்லை. இது எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குல்ல. ஒரு புது உறவை உருவாக்கிக்கிறது இல்லை ஒரு நல்ல உறவுக்குள்ளே நுழையிறதுங்கிறதும் சுலபம். ஆனால் அந்த உறவை தக்க வச்சுக்கிறதும் தொடர்ந்து அதே அன்போடு பயணிக்கிறதும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அது எல்லா நேரமும் இனிமையாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே நேரம் எப்போவுமே அது கசப்பானதாக தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது. பிரச்சனைகள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே எல்லா உறவுகள்லேயும் இருக்கிறது தான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பிறகு ஈகோவும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையும் ஜெயிக்குதா இல்லை உறவும் அன்பும் ஜெயிக்குதாங்கிறது தான் கேள்வியே. எல்லாருக்குமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அது இனிமையானதாக இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அப்படி இருக்கும்போதும் ஒரு உறவில் வருத்தம், மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள்லாம் ஏன் வருது? அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற காலத்தில் உறவுகளில் ஏற்படக்கூடிய ரெண்டு முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயம், மரியாதை. நம்ம பிறரோட வாழ்க்கையில் ஹீரோவா வில்லனா இல்லை துணை நடிகரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதனால தான் நம்ம எப்படி நடக்கிறோம், நம்மளை பிறர் எப்படி நடத்துகிறாங்க, பிறரோட பார்வையில் நம்ம எப்படி தெரிகிறோம், நம்மளை எல்லோரும் மதிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு உறவில் நம்ம நேசிக்கப்படுறோம், நம்ம கருத்துக்கள் உணர்வுகள் இதெல்லாம் காது கொடுத்து கேட்கப்படுறது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே மதிக்கப்படுது அப்படின்னு தெரிய வரும்போது அந்த உறவு பலமாகுது. ஆனால் நம்ம கருத்துக்கள் காது கொடுத்து கேட்கப்படுறதே இல்லை, நம்ம உழைப்பு அங்கீகரிக்கப்படுறதே இல்லை, நமக்கு அந்த மரியாதை இல்லவே இல்லைங்கும் போது அந்த உறவு பலவீனமாக தொடங்குது. நாம் நீண்ட காலம் ஒரு நபரோட பழகும்போது அவங்களோட நிறை குறைகளெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களோட மறுமுகம், அதாவது பெரிதும் விரும்பப்படாத பக்கங்கள், பழக்கங்கள், விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஆனால் அதை மையப்படுத்தி அவங்கள நம்ம அவமதிச்சா அது எவ்வளோ பெரிய தப்பில்லை. உன்னால் இதெல்லாம் முடியாது, உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அவங்களோட பலவீனத்தை, அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை அவங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக, அவங்கள அவமதிக்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டா அந்த உறவு முழுமையாக முறிஞ்சிடும். ஒருத்தரை பற்றி நமக்கு முழுமையாக தெரியுங்கும் போது அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த அதை பயன்படுத்திக்கலாமே தவிர அது அவங்கள மேனிப்புலேட் பண்ண, அவங்கள அவமதிக்க பயன்படுத்தக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதுங்கிறது கருத்துக்களை கேட்கறதுல மட்டும் இல்லை, ஒருத்தரோட பவுண்ட்ரிஸ், அதாவது எல்லைகளை மதிக்கிறதுலேயும் இருக்குது. எல்லா நபருக்கும் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள், ஆசைகள், கொள்கைகள் இதெல்லாமே இருக்கும். அதில் ஒரு சில விஷயங்களை சில நேரங்கள் விட்டு கொடுக்கலாம். ஆனால் அதுக்குன்னு நீ இதை தான் செய்யணும், இது தான் உன்னோட விருப்பமாக இருக்கணும் அப்படின்னு எல்லை தாண்டி ஒருத்தரோட பர்சனல் ஸ்பேஸை மதிக்காமல் போகிறதுங்கிறது கூட ஒரு உறவில் விரிசல் ஏற்பட காரணமாக அமையும். இதை நம்ம சரி செஞ்சுக்கணுன்னா நம்ம சில நேரங்களில் இது சரி இது தப்பு அப்படின்னு நம்மளோட ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சொல்ல முடியுமே தவிர அவங்களுக்கு பதிலாக அவங்க வாழ்க்கையை நாம் வாழ முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருத்தரோட உழைப்பை, அன்பை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை உதாசீனப்படுத்துறதும் அவமரியாதை தான். இதை செய்கிறதெல்லாம் அவங்க கடமை. என்ன சொன்னாலும், நான் என்ன செஞ்சாலும் அவங்க எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு ஒருத்தரோட அன்பை, ஒரு உறவை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறதும் உறவுகளில் பிரச்சனை வர காரணம். ஆனால் எல்லோரும் எல்லா சமயமும் பொறுமையோடையும் தங்களோட சுய மரியாதையும் விட்டு கொடுத்துட்டு ஒரு உறவில் நீடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் உதாசீனப்படுத்துறது, அவமதிக்கிறது, பர்சனல் ஸ்பேஸ், எல்லைகள், பவுண்ட்ரிஸ் இதையெல்லாம் தாண்டி போகிறது, இதையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டாவே ஒரு உறவு பலப்பட வாய்ப்பு இருக்குது, விரிசல் வராமல் தடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிறரால் அவமதிக்கப்படுறீங்க, உதாசீனப்படுத்தப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. நீங்கள் சொல்லாமையே உங்கள் உணர்வுகளை நீங்கள் நினைக்கிறத பிறர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே நேரம் பல முறை உங்களோட அதிருப்தியை நீங்கள் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அவமதிக்கப்படுறீங்கன்னா அது அந்த உறவுக்கான ஒரு பெரிய ரெட் ஃப்ளாகாக இருக்கலாம். நீங்கள் அந்த நபரை விட்டு முழுமையாக விடுபட முடியும்னா விடுபடுறதோ, அல்லது முடியாத சமயங்களில் கொஞ்சம் விலகி இருக்கிறதோ உங்கள் மனநலத்துக்கு அவசியமானதாக இருக்கலாம். எது உங்களுக்கு தேவைப்படுதோ அது செய்கிறது நல்லது. ரெண்டாவது கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தகவல் பரிமாற்றமும் தொடர்புகளும், அதாவது கம்யூனிகேஷன். ஏற்கனவே சொன்னது போல் நம்ம உணர்வை, கருத்தை இதையெல்லாம் சொல்லாமையே நம்ம கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த உறவில் புரிதல் அதிகம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உணர்வை, கருத்தை நம்ம வெளிக்காட்டினா தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஒரு குழந்தை அழுதா தான் அதுக்கு பசிக்குது அப்படிங்கிறது அதோட அம்மாவுக்கே தெரியும். ஸோ எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, நம்ம எண்ணங்களை, கருத்துக்களை வெளிப்படுத்துறதுல தப்பு இல்லை. அப்படி செய்கிறது மூலமாக பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நம்மளால் தவிர்க்க முடியும். அதே நேரம் நம்ம சொல்ல நினைக்கிறத சரியான முறையில் சொல்ல வேண்டியதும் ரொம்ப அவசியம். நம்ம கையில் இருக்கிற இந்த ஃபோன், இந்த ஃபோனால் உறவை மேம்படுத்தவும் முடியும், இருக்கிற உறவை முறிக்க வைக்கவும் முடியும். ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா நேரில் பார்த்து பேசுறது பெட்டர். அதுவும் முடியலைன்னா ஃபோன் கால், வீடியோ கால் மாதிரியான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலம் கருத்து வேறுபாடுகளை, சங்கடங்களை, பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினச்சா அது இன்னும் புது பிரச்சனைகளை கூட உருவாக்கி விடலாம். ஒரு நபரோட குரலை கேட்காம, முகத்தை பார்க்காம தகவல் பரிமாறும்போது அவங்க குரல்லையோ முகத்திலேயோ ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மால் உணர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நாம் ஒரு விதத்தில் சொல்ல அவங்க வேறொரு விதத்தில் எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ நேரில் முகம் பார்த்து பேச, அணுக, பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி செய்யுங்க. உங்கள் அதிருப்தியை நீங்கள் சொல்ல நினைக்கிறதெல்லாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்டில் ஸ்டோரிஸாக சொல்கிறத விட நேரில் சொல்கிறது பல பிரச்சனைகள் ஏற்படுறத தவிர்க்கும், ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவும். அடுத்து, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறதும் கஷ்டப்படுறதும் சரிதான். அண்ணனா, அம்மாவா, அப்பாவா, நண்பனா, அக்காவா, உங்கள் கடமைகளை செய்கிற அதே சமயத்தில் அன்பை வெளிக்காட்டவும் நேரம் ஒதுக்குங்க. பேச்சுவார்த்தைகள், நேரம் செலவிடுறது இதெல்லாம் குறையும் போது ஒரு உறவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் அதிகரிக்குது. ஸோ ஒரு நல்ல உறவு நீடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் வேலைகளையும் கடமைகளையும் செய்கிறது போலவே அன்பு காட்டுறதுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டியது, கலந்துரையாடுறது, அன்பை வெளிக்காட்டுறது, கருத்தை பரிமாறிக்கிறது ரொம்பவே அவசியம். கடைசியாக, நமக்கு பிறரோட நல்ல உறவு ஏற்படணும்னா, பிறர் நம்மளை நேசிக்கணும்னா, முதல்ல நமக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய உறவு உறுதியானதாக இருக்கணும். நாம் நம்மளை பார்க்கக்கூடிய விதம், நம்ம இன்செக்யூரிட்டிஸ், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை நாமே நேசிக்க தயாராக இருக்கணும். நமக்கே நம்மளை பிடிக்காத போது பிறருக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ உங்களுக்கு உங்களுடனான உறவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது சரியாக இல்லாத போது சரி செஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் எழுத்தி தெரியப்படுத்தலாம், அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லிங்கிற பேஜில் நீங்கள் எனக்கு சொல்லலாம். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.